الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த ஃபுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மை மனிதர்களாக படைத்து உலகத்தில் நமக்கென்று பெரும் ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார். மனிதனை உலகத்தில் படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹு தஆலா இந்த விசாலமான பெரும் வானத்தையும் இந்த பூமிகளையும், வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், சமுத்திரம், ஆறுகள், கடல்கள், இப்படியாக உலகத்தில் சிறிய பெரிய எத்தனை படைப்புகள் இருக்கின்றனவோ அத்தனை படைப்பினங்களையும் அல்லாஹு தஆலா மனிதனுக்காக வேண்டி படைத்தான். கண்ணியமானவர்களே, இன்னும் உலகத்தில் மனிதன் காலடி எடுத்து வைக்கவும் இல்லை, அதற்கு முன்னால் இவ்வளவு பெரும் ஏற்பாடு. அதற்கு முன்னால் அவனுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அல்லாஹு தஆலா உலகத்தில் படைத்து விடுகிறான். மனிதர்கள் ரூஹுகளாக, உயிர்களாக படைக்கப்பட்டு உலகத்துக்கு வெளியே இருக்கிறார்கள். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் உலகத்தில் நடந்து முடிகிறது. முதல் மனிதனையும் அவருடைய மனைவியையும் அல்லாஹு தஆலா உலகத்துக்கு வெளியிலேயே படைத்து அவர்களுடைய உடல்களை சீரமைத்து உலகத்துக்கு அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கிறார். அதற்கு பிறகு உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹு தஆலா நாடிய நேரத்தில் உயிர்களாக இருந்தவர்கள் உலகத்துக்கு உடல் கொடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். ஒரு காலம் உலகத்துக்கு வெளியிலே வெறும் உயிர்களாக இருந்தோம். அப்பொழுது ஒவ்வொருவரும் கொஞ்ச காலம் அல்லது நீண்ட காலம் எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டி வந்தது எங்களுடைய நேரம் வரும் வரைக்கும். ஒரு உயிர் உலகத்துக்கு வரக்கூடிய நேரம் வரும் பொழுது அல்லாஹு தஆலா அதற்கான ஏற்பாடுகளை உலகத்தில் செய்ய ஆரம்பிக்கிறான். அதற்கு சில வருஷங்களுக்கு முன்னால் இருவருக்கும், உலகத்தில் இரு மனிதர்களுக்கு, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது. அவர்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறார்கள். பிறகு அவர்களுடைய அவர்களுக்கு அந்த தாயுடைய வயிற்றுக்குள்ளே இந்த மனிதனுக்குரிய உடம்பு தயாராகிறது. அல்லாஹு தஆலா நாடுகிற நேரத்தில் அந்த உயிரை இந்த உடலுடன் இணைய செய்கிறார். கண்ணியமானவர்களே, இப்படியாக எத்தனையோ கட்டங்களை கடந்து நாம் இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். உலகத்துக்கு வந்த நாங்கள் தொடர்ந்தும் நம்முடைய பிரயாணம் முடிந்துவிடவில்லை. நாம் தொடர்ந்தும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ கட்டங்களை தாண்டி 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 நாங்கள் மெதுமெதுவாக இந்த உலகத்திலிருந்து இன்னொரு இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவனுக்கும் அல்லாஹு தஆலா சில குறிப்பிட்ட நாட்களை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு அல்லாஹ் வெறும் 20,000 நாட்களை கொடுத்திருக்கிறார். ஒருவனுக்கு 1,000, ஒருவனுக்கு 60 வயது கொடுக்கப்பட்டிருந்தால் சுமாராக அவனுக்கு 20,000 நாட்கள் கொடுக்கப்படுகிறது. இன்னும் சிலருக்கு அல்லாஹு தஆலா 15,000 நாட்களை கொடுக்கிறார். இன்னும் சிலருக்கு 10,000 நாட்கள். இப்படியாக மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட சில நாட்களை கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த நாட்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மெது மெதுவாக ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு பிரிந்து சென்று கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர்களை நாங்கள் நாளாந்தம் பார்க்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 20,000 நாட்களை முடித்துக் கொண்டு செல்கிறார்கள். 10,000 நாட்களுடையவர்கள் அவர்களுடைய நாட்களை முடித்துக் கொண்டு உலகத்தில் இருந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். பெரும் 5,000 நாட்கள் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய நாட்கள் முடிந்தவுடன் போய்க் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், மனிதன் என்பவன் யார், இன்சான் மனிதன் என்பவன் யார், மனிதன் என்று சொல்வது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த உடம்புக்கு அல்ல. சொல்கிறார்கள், இன்னமா ஹுவ அய்யாமுன் மஅதூதா, குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பெயர்தான் மனிதன். ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான் என்றால் அந்த மனிதனுக்கு குறிப்பிட்ட சில நாட்களை கொடுத்திருக்கிறான். அந்த நாட்களுக்கு பெயர்தான் மனிதன். அந்த நாட்களில் அரைவாசி சென்று விட்டால் இந்த மனிதனின் அரைவாசி சென்று விட்டது என்று அர்த்தம். அந்த நாட்கள் முடிந்து விடும் பொழுது உலகத்தில் இருந்து மனிதனும் முடிந்து போய்விடுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட நாட்களை, சில குறிப்பிட்ட நாட்களை தந்திருக்கிறான். எத்தனையோ பேர்கள் அவர்களுடைய நாட்களை முடித்து கொண்டு உலகத்திலிருந்து சென்று விட்டார்கள். இந்த உலகம் நமக்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம். இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு புதியவையாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, நாம் மறந்துவிடக் கூடாது, இதற்கு முன்னால் எத்தனையோ 1000 வருஷங்கள் இந்த உலகம் இருந்திருக்கிறது. எங்களை விடவும் புத்திசாலிகளாக இருந்தவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள். எங்களை விடவும் அறிவாளிகளாக இருந்தவர்கள், அழகானவர்களாக இருந்தவர்கள், திறமைசாலிகளாக இருந்தவர்கள், பலசாலிகளாக இருந்தவர்கள் ஓரிருவர் அல்ல, பல லட்சக்கணக்கானவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள். நாம் எப்படிப்பட்ட சிந்தனைகளை எல்லாம் சுமந்திருக்கிறோமோ, நாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் சுமந்திருக்கிறோமோ, நாம் எப்படிப்பட்ட ஆசைகளை எல்லாம் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறோமோ, இது போன்ற சிந்தனைகளையும் அபிப்பிராயங்களையும் ஆசைகளையும் வைத்திருந்த சுமந்திருந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இந்த நாம் போகக்கூடிய இந்த பாதையிலே கடந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கு புதியதாக இருக்கலாம், இந்த உலகத்துக்கு நாங்கள் புதியவர்கள் அல்ல. நம்மை போல பலரையும் இந்த உலகம் கண்டிருக்கிறது. அபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அபியே, உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் யாருக்கும் நாங்கள் நிரந்தரத்தை கொடுக்கவில்லை. உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருப்பதில்லை. வந்தவர்கள் எல்லாம் எங்கே இருந்திருந்தால் எங்களுக்கு இன்று இருப்பதற்கு இடம் இல்லாமல் போயிருக்கும். காலங்களை கொடுக்கிறான். அவர்களுடைய காலங்கள் முடிந்து விடும் பொழுது அவர்கள் போய்விடுகிறார்கள். ஒன்று மட்டும் நமக்கு தெரியாது, நமக்கு எத்தனை நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, எனக்கு எத்தனை நாட்கள் இருக்கின்றன என்பது எனக்கு தெரியாது. ஒரு நாள் இருக்கிறது என்பது நிச்சயமாக தெரியும், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கின்றன, எனக்கு குறிப்பிட்ட சில வருஷங்கள் தான் தரப்பட்டிருக்கின்றன என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அது எத்தனை வருஷம் என்பது மட்டும்தான் நமக்கு தெரியாது. கம்மி முக்பிலின் யௌமன் லா யுக்மிலுஹு, எத்தனையோ பேர்கள் நாள் புதிய ஒரு நாளை ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு அந்த நாளை பூர்த்தி செய்யும் சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. அந்த நாளுடைய சூரியன் மறைவதற்கு முன்னாலே அவர்கள் உலகத்தில் இருந்து மறைந்து விடுகிறார்கள். வருஷத்தை ஆரம்பிக்க கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள், இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் பொழுது நம்முடன் எத்தனையோ பேர்கள் ஆரம்பித்தார்கள் இந்த வருடத்தை. வருடம் முடிய போகிறது, எத்தனையோ பேர்கள் நம்முடன் இல்லை. அவர்கள் சில பொழுது கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள், இது என்னுடைய கடைசி வருஷம். கண்ணியமானவர்களே, மாதங்களை எத்தனையோ பேர்கள் ஆரம்பிக்கிறார்கள், அந்த மாதங்களை பூர்த்தி செய்யும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. சூரியன் உதயமாகும் காட்சிகளை பார்க்கிறார்கள், சூரியன் மறையும் காட்சியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. அதற்கு முன்னாலே அவர்கள் மறைந்து விடுகிறார்கள். இப்படியான ஒவ்வொரு செய்திகளையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் நமக்கு உலகத்தில் சம்பாதிக்க கூடாது என்று சொல்லவில்லை. சம்பாதிக்கலாம், இங்கே சந்தோஷங்களை அனுபவிக்க கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லவில்லை. நீங்க சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது, எங்கேயும் போக வரக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் நமக்கு சொல்வதெல்லாம் நீங்கள் ஷரியத்துடைய வரையறைக்குள்ளே இருந்து கொண்டு சாப்பிடலாம், குடிக்கலாம், குடும்ப வாழ்க்கையை நடத்தலாம், சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம். ஆனால் எப்பொழுது நீங்கள் அழைக்கப்பட்டாலும் வருவதற்கு தயாராக இருந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் ஒரு மனிதன் அழைக்கப்பட்டாலும் அந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்விடத்திலே செல்வதற்கான ஏற்பாடுகளுடன் அவன் இருக்க வேண்டும். அதை மறந்துவிடக்கூடாது. கடைசி நேரத்துக்கு தயாராக இருக்க வேண்டும், கடைசி பயணத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கான சாமான்களையும் பொருட்களையும் அவன் தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. உலகத்தில் தாராளமாக வாழலாம், குடும்ப வாழ்க்கையை நடத்தலாம், வீடு வாசல்கள் கட்டலாம், தடை செய்யவில்லை. ஆனால் உங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை மறந்து விடாதீர்கள். அதற்கு எப்பொழுதும் தயாராக இருந்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ பேர்கள் நல்ல மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாழ்க்கையின் உச்சகட்ட பயனை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். வாழ்நாளின் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அல்லாவை சந்தோஷப்படுத்துவதிலே அவர்கள் கழித்திருக்கிறார்கள். எத்தனையோ மனிதர்கள், அவுலியாக்கள், அல்லாஹுடைய நேசர்கள், சாலிஹீன்கள் அல்லாஹு தாலா குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலும் எத்தனையோ நல்ல மனிதர்களுடைய சம்பவங்களை நமக்கு சொல்லி சொல்லி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, வாழ்நாளை நாங்கள் வீணாக்கிவிடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள், இதை நாம் எப்படி பயன்படுத்தலாம்? ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். நான் இப்பொழுது அழைக்கப்பட்டால், இந்த நேரத்தில் எனக்கு மரணம் வந்தால், இந்த நேரத்தில் நான் படுக்கையிலே விழுந்து விட்டால், அல்லாஹ்விடத்திலே செல்ல வேண்டி வந்தால் என்னிடத்துல என்ன இருக்கிறது, அதற்காக வேண்டி நான் என்ன வைத்திருக்கிறேன்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன வழிகாட்டுகிறார்கள்? ஒரு முஸ்லிமுடைய மூன்று நாட்கள் அவனுடைய வசியத் எழுதி வைக்காமல் கழியக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, உங்களுக்கு வசியத் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கின்றனவா? உங்களுடைய மூன்று நாட்கள் வசியத் இல்லாமல் கழிவது ஹலால் இல்லை என்று சொன்னார்கள். வசியத்தை எழுதி வையுங்கள். நான் இந்த நேரத்திலே மௌத்தா போனால் எனக்கு இன்னின்னது செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டி இருக்கிறது, எனக்கு வர வேண்டி இருக்கிறது, இந்த விஷயங்களை நான் செய்ய வேண்டி இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, எழுதி வைக்கிறோமா நாங்கள்? இதை அமல் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? சையதுனா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை நான் எப்பொழுது நபி அவர்களிடமிருந்து கேட்டேனோ அந்த நாளில் இருந்து ஒரு இரவு கூட வசியத் இல்லாமல் எனக்கு கழிந்ததில்லை. ஒவ்வொரு நாளும் எந்தத்திலே என்னுடைய வசியத் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். கண்ணியமானவர்களே, எழுதி வைத்திருக்கிறோமா நாங்கள்? அவர்களுக்கும் எங்களுக்கும் இருந்த வித்தியாசம் இதுதான். அல்லாமா இப்னுல் ஜௌசி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் முஹத்தித், பல கலையிலும் திறமை படைத்தவர்கள் இந்த உலகத்திலே இருந்து விட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு காலம், கடைசி காலம், வாழ்க்கையின் கடைசி காலம், அவர்கள் மிம்பர்ல இருந்து கொண்டு மக்களுக்கு தன்னுடைய கையை காட்டி, தன்னுடைய ரெண்டு விரல்களையும் காட்டி சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக, லகத் கதப்து பிஹாதைனில் உஸ்புஐன் அல்ஃபை முஜல்லத், இந்த ரெண்டு விரல்களாலையும் நான் 2000 கிதாபுகளை எழுதியிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, இதுதான் சாதனை என்பது. நம்முடைய விரல்களால் நாம் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறோம். சொல்கிறார்கள், 2000 கிதாபுகளை இந்த ரெண்டு விரல்களாலையும் நான் எழுதியிருக்கிறேன். என்னுடைய இந்த கையில் 100,000 பேர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். என்னுடைய இந்த கையில் 100,000 பேர்கள் தௌபா செய்திருக்கிறார்கள், பாவம் செய்து கொண்டிருந்தவர்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய கடைசி காலம் வரும் பொழுது நாங்கள் சொல்ல வேண்டும், என்னுடைய இந்த கையினால் நான் இத்தனை நல்ல காரியங்கள் செய்திருக்கிறேன், இத்தனை ஆயிரங்கள் சதக்கா கொடுத்திருக்கிறேன், இத்தனை லட்சம் கொடுத்திருக்கிறேன், இத்தனை பள்ளிவாசல்கள் கட்டியிருக்கிறேன், இத்தனை பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு கற்களை நான் இந்த இந்த கையால் சுமந்திருக்கிறேன், இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு நான் இந்த கையால் கல் சுமந்திருக்கிறேன், நான் இந்த கையினால் இன்னின்ன வேலைகள் செய்திருக்கிறேன் என்று நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? சொல்கிறார்கள், இந்த ரெண்டு விரல்களாலையும் நான் 2000 கிதாபுகளை எழுதியிருக்கிறேன். மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள், வசியத்து செய்கிறார்கள், நான் மரணித்து விட்டால் என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி நீங்கள் தண்ணீர் சூடாக்குவீர்கள், அதற்காக வேண்டி விரல்களை எல்லாம் தேட தேவையில்லை. ஏனென்றால் இவ்வளவு காலமும் நான் எழுதும் பொழுது பென்சில்களை சீவினேன், எழுதுவதற்காக வேண்டி அந்த பென்சில் கூறுகளை சீவும் பொழுது வந்த தூள்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். என்னுடைய அறைக்கு போய் பாருங்கள், அது மூட்டையாக நான் கட்டி வைத்திருக்கிறேன். அந்த தூளினால் தான் என்னுடைய ஜனாசா குளிப்பாட்டும் தண்ணீர் சூடாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே திட்டமிட்டு இருக்கிறார்கள், என்னுடைய ஜனாசா எப்படி குளிப்பாட்டப்பட வேண்டும். பென்சிலை சீவும் பொழுது யோசிக்கிறார்கள், இந்த தூள்களை நான் எதற்கு பயன்படுத்தலாம்? அவர்களுடைய பேரர் சொல்கிறார், மௌத்தாகி விடுகிறார்கள், மௌத்தானதற்கு பின்னால் அவர்களுடைய ஜனாதாவை குளிப்பாட்டுவதற்காக அந்த தூள்களை எடுத்து நாங்கள் தண்ணீரை சூடாக்கினோம், தண்ணீர் சூடாகிவிட்டது, ஆனாலும் அந்த தூள்கள் அப்படியே மீதமாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அவ்வளவு தூள்கள், எவ்வளவு காலம் எழுதியிருப்பார்கள், எவ்வளவு திட்டத்துடன் அவர்கள் அதை சேர்த்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் நாங்கள் எத்தனையோ நிகழ்வுகளுக்காக திட்டமிடுகிறோம். ஒவ்வொரு வாலிபனுடைய மனசிலையும் இருக்கிறது, என்னுடைய திருமணம் இப்படித்தான் அமைய வேண்டும். திருமணம் என்று அவர் யோசிக்கும் பொழுதே, கற்பனை செய்யும் பொழுதே அவருக்கு முன்னால் இன்னொருவருடைய திருமணம் வருகிறது. என்னுடைய நண்பர் திருமணம் எடுத்தது போல இந்த இடத்துல என்னுடைய திருமணம் இருக்க வேண்டும், என்னுடைய உடுப்பு இப்படிதான் இருக்கணும், சாப்பாடு இப்படிதான் இருக்கணும் என்று அவர் அந்த நிகழ்வுகளுக்காக பல வருஷ காலமாக கனவு காண்கிறார். அவருக்கு திட்டம் இருக்கிறது. நாங்கள் ஒரு தலைமைத்துவத்துக்காக வேண்டி போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம், முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்கு முன்னால் ஒரு கனவு இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. நான் இந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், நான் இப்படி இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் திட்டமிடுகிறோம். கண்ணியமானவர்களே, பலருக்கும் பலவிதமான திட்டங்கள். நான் ஒரு வீடு கட்ட நினைத்திருந்தால் அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும், பல விதத்திலும் நாங்கள் திட்டமிடுகிறோம். என்னுடைய வீடு இன்ன இடத்திலே இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இதற்கு என்னென்னமோ பெயர்களை எல்லாம் நாங்கள் வைத்துக் கொண்டு உலகத்திலே நீண்ட கால திட்டங்கள், குறுகிய கால திட்டங்கள் என்று எத்தனையோ நிகழ்வுகளுக்கு நாங்கள் திட்டமிடுகிறோம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிகழ்வு தான் அவனுடைய மௌத்துடைய நிகழ்வு. இதை விடவும் பெரிய நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை. அப்படிப்பட்ட நிகழ்வு அது நம்முடைய திருமணமும் இல்ல, நம்முடைய வீட்டு திருமணம் அல்ல, நம்முடைய வீடு கட்டப்படுவதும் அல்ல, நம்முடைய அரசியலும் அல்ல, நம்முடைய ஆட்சியும் அல்ல, நம்முடைய அதிகாரமும் அல்ல, நம்முடைய மௌத்து தான் நம்முடைய மிக பெரும் நிகழ்வு. அந்த நிகழ்வுக்காக நாங்கள் எவ்வளவு திட்டமிட்டு இருக்கிறோம், என்னுடைய மௌத்து இப்படிதான் வர வேண்டும், என்னுடைய மௌத்து இங்கேதான் வர வேண்டும் திட்டமிட்டு இருக்கிறோமா? சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கும் பொழுது அதிகமாக துஆ கேட்கிறார்கள், அல்லாஹும்மா ஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக், அல்லாஹும்மா ர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் நான் ஷஹீதாக வேண்டும், எனக்கு அந்த பாக்கியத்தை தருவாயாக. வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக், யா அல்லாஹ், உன்னுடைய ரசூலுடைய ஊர்ல நான் மௌத்தாக வேண்டும், அந்த பாக்கியத்தை எனக்கு தருவாயாக என்று கேட்கிறார்கள். மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல அடக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பக்கத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு பக்கத்திலே நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற ஆசையும் மனசுக்குள்ளே இருந்தது. கடைசி நேரத்திலே கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார்கள். 3 நாட்கள் ஹலீஃபா அவர்கள் ஒரு அநியாயக்காரனால் கத்தியால் குத்தப்படுகிறார்கள். சாப்பிடுவதெல்லாம் குடிப்பதெல்லாம் வயிறு வழியாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் இருந்த திறமையான வைத்தியசாலிகள் வைத்தியர்கள் எல்லாம் வந்து பார்த்து விட்டு சொல்கிறார்கள், இதற்கு பின்னால் இவர் பிழைக்க மாட்டார். கண்ணியமானவர்களே, உறுதி மிக்கவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய கடைசி நாட்களை எடுத்து வாசித்து பாருங்கள். நாங்கள் வாழ்நாளிலே செய்யாத எத்தனையோ சாதனைகளை அவர்கள் அந்த கடைசி நாட்களிலே செய்திருக்கிறார்கள். 3 நாட்கள் கத்தியால் குத்தப்பட்ட வேதனையிலே இருக்கிறார்கள். அதற்குள்ள இருந்து கொண்டு எனக்கு பின்னால் கிலாபத்துக்கு நீங்கள் இப்படித்தான் மசூரா பண்ண வேணும், இவர்கள் தான் ஒன்று சேர வேணும் என்று பல விஷயங்களிலும் உம்மத்துக்கு வழிகாட்டி விட்டு செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, துவா கேட்கிறார்கள். வாழ்நாள் இருக்கும் பொழுதே யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத் கிடைக்கும், மௌத்துக்காக திட்டமிடுகிறார்கள். அவர்கள் நினைத்தது போலவே ஆசைப்பட்டது போலவே அவர்களுக்கு ஷஹாதத் கிடைக்கிறது. மதீனாவுக்குள்ளே வைத்து அவர்கள் ஒரு மஜூசியால் குத்தி கொலை செய்யப்படுகிறார்கள். ஷஹாதத் கிடைக்கிறது, மௌத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஊரிலே கிடைக்கிறது. பிறகு அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். மௌத்தாகும் பொழுது வசிய சொல்கிறார்கள், நீங்கள் என்னுடைய ஜனாசாவை கொண்டு போய் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வெளியே வைத்துவிட்டு அனுமதி கேளுங்கள். ஆயிஷா, நீங்கள் அனுமதி தந்தால் நாங்கள் இங்கே அடக்கம் செய்கிறோம். அப்படி இல்லையா, என்னுடைய ஜனாசாவை எடுத்துக்கொண்டு பொதுமக்கள் அடக்கப்படக்கூடிய பக்கையிலே கொண்டு போய் என்னை அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மௌத்து என்ற பெரும் நிகழ்வுக்காக இத்தனை ஆயத்தம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு குத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புதிய ஆடையை அணிந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து நபி அவர்களை பார்க்கிறார்கள், ஒரு அழகிய ஆடை உடுத்திருக்கிறார்கள். கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஆடையை எனக்கு தந்து விடுங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டவர்கள் யாருக்கும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள், கொடுத்து விடுவார்கள். குத்பாவை முடித்ததுக்கு பின்னால் அவர்கள் வீட்டுக்கு போய் ஆடையை மாற்றி புதிய ஆடை, அந்த அணிந்திருந்த புதிய ஆடையை அந்த சஹாபிக்கு கொடுத்து விடுகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த சில சஹாபாக்களுக்கு ஆத்திரம், அவர்களுக்கு கவலை. இவரை போய் சந்தித்து சொல்கிறார்கள், மா அஹ்சன்த, நீங்க செய்த வேலை என்ன சரியில்லை. நபி அவர்கள் ஒரு புதிய ஆடையை அழகாக அணிந்திருக்கிறார்கள், அதை போய் நீங்க கேட்டு வாங்கி இருக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லதாக இருக்கிறதா? அவர்கள் சொன்ன பதில் சொன்னார்கள், நான் இதை நபி அவர்கள்ட்ட கேட்டு வாங்கி எடுத்தது எனக்கு உடுத்தி அழகு பார்க்க வேண்டும் என்றதற்காக வேண்டிய அல்ல, நான் வாங்கி எடுத்ததெல்லாம் லியகூன கஃபனி, இது என்னுடைய கஃபனாக அமைய வேண்டும் என்பதற்காக. நபி அவர்கள் உடுத்த ஆடை, அதிலே நான் கஃபன் செய்யப்பட வேண்டும், இது என்னுடைய ஆசை. நபி அவர்களுடைய ஆடையை உடுத்து கொண்டு கபருக்கு போறதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரும் பாக்கியம், நபி அவர்கள் உடுத்த ஆடை அதை எடுத்துக்கொண்டு கபருக்கு போவது என்பது மிக பெரும் பாக்கியம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மகள் மௌத்தான நேரத்திலே பெண்கள் குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் எப்பொழுதும் சாரமாக உடுக்கக்கூடிய ஒரு சாரத்தை எடுத்து கொடுக்கிறார்கள். அந்த பெண்மணிகளை தூக்கி வீசுகிறார்கள், வீசி சொல்கிறார்கள், என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு கஃபன் செய்யும் பொழுது அவளுடைய உடலுடன் சேர்ந்த ஆடையாக இந்த ஆடையை நீங்கள் சுத்தி விடுங்கள் என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சஹாபி அவர்கள் வாழ்நாளிலேயே திட்டமிடுகிறார்கள். அவர்கள் ஆசைப்பட்டது போல அந்த ஆடையை அவர்கள் மௌத்து வரைக்கும் வைக்கிறார்கள். நீண்ட காலம் வாழ்ந்து அவர்கள் மௌத்தாகும் பொழுது ஃபகான கஃபனஹு, அதிலேயே அவர்கள் கஃபன் செய்யப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் மௌத்துக்காக வேண்டிய ஏற்பாடுகள், அந்த நிகழ்வுகள் எப்படி அமைய வேண்டும் என்ற திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். சைதுனா சாது ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கு சொல்கிறார்கள், அதோ பாருங்கள், என்னுடைய பெட்டி இருக்கிறது, அதற்குள் ஒரு பழைய உடுப்பு இருக்கிறது, அதை கொண்டு வாருங்கள். போய் பார்த்தால் அதற்குள் ஒரு பழைய உடுப்பு இருக்கிறது, எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். சொன்னார்கள், இந்த ஆடை எந்த ஆடை தெரியுமா? பத்ருடைய யுத்தத்திலே நான் கலந்து கொண்ட பொழுது நான் இந்த உடுப்பை தான் உடுத்திருந்தேன். பத்ருடைய யுத்தம் என்பது இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மிகப்பெரும் வெற்றி, மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அல்லாஹு தஆலா அதிலே கலந்து கொண்டவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான், முன்பின் பாவங்களை மன்னித்து விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. சொன்னார்கள், பத்ரிலே நான் இந்த ஆடையை அணிந்தேன், அதை அப்படியே அன்றிலிருந்து நான் இன்று வரைக்கும் எடுத்து பாதுகாத்து வைத்திருக்கிறேன். சொன்னார்கள், இவ்வளவு காலமும் நான் இதை மறைத்து வைத்திருந்தது, இதிலேதான் என்னுடைய கஃன் அமைய வேண்டும் என்பதற்காக நான் மௌத்தாகிவிட்டால் இதிலே என்னை கஃன் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மௌத்துக்காக வேண்டி திட்டமிடுகிறார்கள். சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில இருக்கும் பொழுது சொல்கிறார்கள், என்னுடைய அறையில் ஒரு உடுப்பு இருக்கிறது, கொண்டு வாங்க. கொண்டு வருகிறார்கள். சொன்னார்கள், இந்த உடுப்பு இவ்வளவு காலமும் நான் தஹஜ்ஜுத் தொழுவதற்காக வேண்டி பயன்படுத்தியது, தஹஜ்ஜுதுக்காக வேண்டி நான் வைத்திருந்த உடுப்பை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், இதிலே என்னை கஃன் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, என்னுடைய கஃன் எப்படி அமைய வேண்டும், என்னை யார் குளிப்பாட்ட வேண்டும், என்னுடைய கபர் எப்படி அமைய வேண்டும் என்பதை எல்லாம் அவர்கள் திட்டமிடுகிறார்கள், யோசிக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசியத் செய்து வைத்திருந்தார்கள், நான் மௌத்தாகிவிட்டால் என்னுடைய ஜனாதாவை தொழுவிப்பது யார்? சொன்னார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு யாரும் என்னுடைய ஜனாதாவுக்கு இமாமாக வரக்கூடாது, என்னுடைய ஜனாதாவை அவர்கள் தான் தொழுவிக்க வேண்டும். செய்தனா உமர் ரழியல்லாஹு அவர்கள் அவர்கள் வசியத் செய்து வைத்திருந்தார்கள், நான் மரணமாகிவிட்டால் என்னுடைய ஜனாதாவை சுஹைபு ரூமி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கும் மிக பெரும் நிகழ்வு எங்களுடைய மௌத்துடைய நிகழ்வு. நாங்கள் வாழ்க்கையிலே கொண்டாட இருக்கிற மிக பெரும் பெருநாள் தினம் என்பது அது நம்முடைய மௌத்துடைய தினமாக அமைய வேண்டும். அதுதான் நம்முடைய சிந்தனையில் எப்பொழுதும் இருக்க வேண்டியது. நாம் தொழில் செய்யலாம், நாம் குடும்பம் நடத்தலாம், ஆனால் நம்முடைய முடிவை நாங்கள் மறக்க மாட்டோம். நாம் வியாபாரம் செய்வோம், நாம் விவசாயம் செய்வோம், நாம் எத்தனையோ வகையில் நாங்கள் சம்பாதிக்கிறோம், எத்தனையோ வகையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனால் எமக்கு ஒரு முடிவு இருக்கிறது, அந்த முடிவை நாம் மறக்க கூடாது. கண்ணியமானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாடத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆரோக்கியமாக இருக்கிற காலத்துல நபி அவர்கள் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபுன் வ அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தனில் உமர். யா அல்லாஹ், கஞ்சத்தனத்தை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் தாராளமாக செலவழிக்க கூடியவனாக இருக்க வேண்டும், கஞ்சனாக நான் இருக்கக்கூடாது, பாதுகாப்பு தேடுகிறேன். இரண்டாவது சொல்கிறார்கள், அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தனில் உமர், விருத்தாப்பியத்தை அடைவதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். பாலிபத்தையும் தாண்டி, வயோதிபத்தையும் தாண்டி, வயது போய் போய் முதிர்ச்சி அடைந்து தன்னுடைய வேலையையும் செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு வருகிறது. அதற்குதான் அரபி பாசையில் அர்தலுல் உமர் என்று சொல்லப்படுகிறது. நபி அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நான் வாழ வேண்டும் தான், ஆனால் அந்த நிலை எனக்கு வந்து விடக்கூடாது, என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலை, சாப்பிடவும் முடியாது, சுயமாக வெளிவாசல் போகவும் முடியாது, இப்படிப்பட்ட நிலை எனக்கு வந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, இது நபி அவர்களுக்கு இருந்த தேவையா, அல்லது அவர்களை விடவும் இது எங்களுக்கு இருக்கிற தேவை? நாம் ஆசைப்படுறோம், நாம் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது. எத்தனையோ பேர்களுக்கு மரணம் வருகிறது, அந்த மரணம் வருவதற்கு முன்னாலே, எத்தனையோ மாதங்களுக்கு முன்னாலே அவர்களை படுக்கையில் போட்டு வாட்டுகிறது. ஆஸ்பத்திரிகளில் எத்தனை மாதங்கள் படுக்கிறார்கள், சிலருக்கு படுத்துக் கொள்ள கூட முடியாது, கஷ்டப்படுகிறார்கள். எத்தனை மாதங்கள் அவர்களுடைய குழந்தைகள் பார்க்கிறார்கள். கண்ணியமானவர்களே, வெளிவாசல்கள் போய் வெளிவாசலுக்கு போய்விட்டு கூட சுத்தம் செய்து கொள்ள முடியாத நிலை, யார் யாரோ சுத்தப்படுத்துகிறார்கள். இப்பொழுது எல்லாம் அவர்களுக்கு வெக்கம் இருக்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள், நான் இப்படி வாழ்வதற்கு உலகத்திலிருந்து போய்விட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் ஆசைப்படுகிறோம் இப்படிப்பட்ட நிலை நமக்கு வரக்கூடாது. கேட்கிறோமா? நம்முடைய தேவை இது, நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், நாம இன்னும் கேட்க ஆரம்பிக்கவே இல்லை. கண்ணியமானவர்களை எப்பொழுது கேட்க போகிறோம்? இந்த நிலையை நாங்கள் அடைந்ததற்கு பிறகுதான் இந்த துவாக்களை நாங்கள் கேட்க போகிறோமா? நமக்கு மௌத்து வர இருக்கிறது, மௌத்துடைய ஒரு நாள் இருக்கிறது என்பது நமக்கு நிச்சயமாக தெரியும். ஒவ்வொரு வருடமும் புதிய கலண்டர்களை நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே கொளுகி வைக்கும் பொழுது நம்முடைய மனசுக்குள்ளே வர வேண்டும், எனக்கு ஒரு நாள் இருக்கிறது. சில வேளை இந்த கலண்டருக்குள்ள அந்த நாள் இருக்கலாம். அந்த நாள் இதுக்குள்ளே இருந்தால் அது இந்த மாதமாக இருக்குமோ இந்த மாதமாக இருக்குமோ நாங்கள் யோசிக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் ஒரு கலண்டருக்குள்ளே மறைந்திருக்கிறது. நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய மொபைல் போன்களுக்குள்ளே ஒரு வருஷத்துடைய கலண்டர் அல்ல, பல வருஷங்களுடைய கலண்டர்கள் இருக்கின்றன. பிரட்டி பிரட்டி ஒரு தடவை நாங்கள் யோசித்து பார்ப்போம், என்னுடைய வருஷம் இதற்குள்ளே இருக்கிறது, என்னுடைய மாதம் இதற்குள்ளே இருக்கிறது, நான் போக வேண்டிய நாள் இதற்குள்ளே இருக்கிறது. அது இதுவாகவும் இருக்கலாம், இதுவாகவும் இருக்கலாம், அதுல நமக்கு சந்தேகம் இல்லை. நமக்கு நிச்சயமாக ஒரு முடிவு இருக்கிறது, மௌத்து இருக்கிறது. அந்த மௌத்து எந்த தோற்றத்திலே வரப்போகிறது, இது ஒன்று மட்டும்தான் நமக்கு தெரியாது. இது ஒன்றுதான் நமக்கு தெரியாது. கண்ணியமானவர்களை, எத்தனையோ பேர்களுடைய மரணம் வருகிறது பயங்கரமான விபத்துக்களிலே. எத்தனையோ பேர்களுடைய மரணம் நீருக்குள்ளே, தண்ணீருக்குள்ளே மூழ்கி மரணம் அடைகிறார்கள். எத்தனையோ பேருடைய மரணம் நெருப்புக்குள்ளே சிக்கி, எத்தனையோ பேர்கள் வாகன விபத்திலே மரணமாகிறார்கள், எத்தனையோ பேர்கள் பயங்கரமான நோய்களிலே மரணமாகிறார்கள். எத்தனையோ தோற்றத்திலே மக்களுக்கு மரணம் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இருக்கிற பிரச்சனை, என்னுடைய மரணம் எந்த தோற்றத்திலே வரப்போகிறது? கண்ணியமானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது துவா கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நெருப்புக்குள்ளே சிக்கி மரணமாகுவதை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், நீருக்குள்ளே தண்ணீருக்குள்ளே மூழ்கி மரணம் வருவதை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி மரணம் வருவதை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், திடீர் மரணத்தை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படியாக ஒவ்வொன்றையும் சொல்லி 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 துவா கேட்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இத்தனை மரணங்களை பார்க்கிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விபத்துக்களையும் நோய்களையும் பிரச்சனைகளையும் கேள்விப்படுகிற நாங்கள் இதையெல்லாம் கேட்கிறோமா? இப்பொழுது கேட்காவிட்டால் நாங்கள் எப்பொழுது கேட்க போகிறோம்? துவாக்கள் கேட்கக்கூடிய நேரங்கள் நம்மை விட்டு ஒவ்வொரு நாளும் கழிந்து கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. நமக்கு எந்த கவலையும் இல்லை. நாம கையை தூக்கினாலே நமக்கு நினைக்கு, இதற்கு மேல கேட்கறதுக்கு என்ன இருக்கிறது? பாவங்களை மன்னி என்று கேட்டுட்டேன், என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தா என்று கேட்டு விட்டேன், எனக்கு ஆரோக்கியத்தை தா, நோய் இல்லாத வாழ்க்கையே தா என்று நான் கேட்டு விட்டேன். இதற்கு பின்னாலும் எனக்கு கேட்பதற்கு என்ன இருக்கிறது என்று நாங்கள் யோசிக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஹதீஸ்களை பிரட்டி பாருங்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதை எதை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு வருவதற்கு முன்னாலே நாம் அதை கேட்போம். கண்ணியமானவர்களை, எப்பொழுதும் தயார் நிலையிலே நாங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய மௌத்துடைய நிகழ்வு, அதை நாம் சந்திக்கும் பொழுது நாம் சந்தோஷமானவர்களாக முழு தயாரிப்புடன் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் செல்ல வேண்டும். அழுது கொண்டு வந்த நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது சிரித்தவர்களாக போக வேண்டும். அழுது கொண்டு போகக்கூடிய நிலை நமக்கு வரக்கூடாது. கண்ணியமானவர்களே, இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வதற்காக வேண்டியுள்ள சந்தர்ப்பத்தை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். வாழ்நாளை சரியாக பயன்படுத்தியவர்கள் உலகத்திலே பெரும் மனிதர்களாக மாறுகிறார்கள். உலகத்திலே யார் யாரையெல்லாம் நாங்கள் பேர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் அவர்களை வாழ்த்துகிறோமோ, அவர்களை புகழ்கிறோமோ, அவர்களுக்காக வேண்டி துவா கேட்கிறோமோ, அவர்கள் உடல் அளவில் நம்மை விடவும் பெரியவர்களாக இருந்தவர்கள் அல்ல, அல்லது சக்தியில் நம்மை விடவும் பெரியவர்களாக இருந்தவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் உலகத்தின் வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தியவர்கள். அவர்கள் எல்லாம் உலகத்தில் மரணத்தை ஞாபகம் வைத்திருந்தவர்கள். அவர்கள் உலகத்திலே பெரிய மனிதர்களாக மாறுகிறார்கள். இந்த உலகத்துடைய வெறும் ஒரு வீட்டையும் ஒரு கடையையும் ஒரு வியாபாரத்தையும் கொஞ்ச பணத்தையும் நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவர்கள் அல்ல. அந்த நோக்கத்திலே அவர்கள் இந்த வாழ்க்கையை அமைத்திருந்தால் அவர்கள் பெரிய மனிதர்களாக மாறியிருக்க மாட்டார்கள். இத்தனை ஆயிரம் பேர்களுடைய துஆக்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்க மாட்டாது. கண்ணியமானவர்களே, இமாம் ஷாஃபிஈ என்று சொல்லும் பொழுதெல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று அவர்களுக்கு நாங்கள் மனசால் துஆ செய்கிறோம். அவர்கள் எந்த நாட்டுக்கு ஆட்சியாளராக இருந்தார்கள், அவர்களுக்கு எவ்வளவு பலம் இருந்தது, அவர்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தது. கண்ணியமானவர்களே, வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். ஒரு நிரந்தரமான நோயாளி, வாழ்க்கையே நோய், பயங்கரமான நோய் ஏற்பட்டிருந்தது அவர்களுக்கு. மூலம் என்று சொல்கிறோம், பின் துவாரத்தினால் அவர்களுக்கு ரத்தம் வெளியேறிக்கொண்டே இருக்கும். அந்த மூலம் வெளியேறிக்கொண்டே இருந்தது. எந்த அளவுக்கு என்றால், சில பொழுது மக்களுக்கு ஹதீஸுடைய பாடம் நடத்துவதற்காக வேண்டி உட்கார்ந்து கொண்டு பாடம் நடத்தி கொண்டிருப்பார்கள். அவர்கள் அமருகிற அந்த ஆசனத்துக்கு கீழால் ஒரு படிக்கம், ஒரு பெரிய கோப்பை வைக்கப்பட்டிருக்கும், வரக்கூடிய ரத்தங்கள் ஒன்று சேர்றதற்காக. இந்த நோயுடன் தான் அவர்கள் பல நாடுகளுக்கும் பல ஊர்களுக்கும் எத்தனையோ பெரும் பெரும் தூரங்களை கடந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்காக, மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக நாடுகளை கடந்து செல்கிறார்கள். நான் ஒரு நோயாளி, என்னால எதுவுமே செய்ய முடியாது, நான் இப்பொழுது பயங்கரமான நோயில ஆளாகிவிட்டேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு மூலையிலே போய் ஓய்வெடுத்திருந்தால் அவர்கள் ஷாஃபியாக மரணித்திருப்பார்கள், இமாம் ஷாஃபியாக மாறி இருக்க மாட்டார்கள். இன்று வரைக்கும் அவர்களுக்கு துவா கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையிலே சில தியாகங்களை செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் வாழ்க்கையை பெருமதியாக பயன்படுத்தியவர்கள், தன்னுடைய முடிவை எப்பொழுதும் ஞாபகம் வைத்தவர்கள். மக்காவிலிருந்து மிஸ்ருக்கு போகிறார்கள், மிஸ்ருக்கு போறதற்கு எண்ணுகிறார்கள். அப்பொழுது தன்னுடைய நெருக்கமான ஒருவரை பார்த்து ஒரு கவி சொல்கிறார்கள், அஸ்பஹத் நஃப்ஸி ததூக்கு இலா மிஸ்ரின், என்னமோ தெரியாது, எனக்குள்ள மிஸ்ருக்கு போக வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது, மிஸ்ருக்கு போகவே வேண்டும் என்று என்னுடைய மனசு நினைக்கிறது. மக்காவிலிருந்து நாங்கள் விமானத்திலே பயணம் செய்தாலும் 3 மணி நேரம் பயணம். கண்ணியமானவர்களே, ஒட்டகத்திலே பயணம் செய்கிறார்கள், சொல்கிறார்கள் மிஸ்ருக்கு, எகிப்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ளே, அது போகுதில்லை. ஆனால் அந்த மிஸ்ரை அடைவதற்கு இடையில எத்தனையோ பாலைவனங்களையும் காடுகளையும் தாண்டி போக வேண்டி இருக்கிறது. சொல்கிறார்கள், ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியாது, சொல்கிறார்கள் மிஸ்ருக்கு போக வேண்டும் என்ற ஆசைதான், போறதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன், ஆனா ஒன்று மட்டும் எனக்கு தெரியாது, இவ்வளவு ஆசையுடன் போகிறேனே, எனக்கு அங்க போய் பெரும் செழிப்பான வாழ்க்கை கிடைக்க போகிறதா, அல்லது என்னுடைய மௌத்து, என்னுடைய கபரு தான் என்னை அங்கே இழுக்கிறதா என்று எனக்கு புரியவில்லை என்று சொன்னார்கள். அவர்கள் நினைத்தது போலவே அவர்கள் போனது அவர்களுடைய வாழ்க்கையின் செழிப்புக்காக மட்டுமல்ல, வாழ்க்கையின் செழிப்பு மேற்பட்டது. அவர்கள் சொன்னது போலயே அவர்களுடைய கபரு தான் அவர்களை அங்கே இழுத்தது. ஒரு பரதேசியாக போய் சேர்கிறார்கள். இடையிலே போகும் பொழுது அவர்களுடைய சாமான்கள் எல்லாம் கல்வர்களால் திருடப்படுகிறது. வெறும் ஒரு சிறு துணியை மட்டும் முடித்துக் கொண்டு சென்றவர்கள் மக்கள் பார்த்து நினைத்தார்கள், ஒரு பிச்சைக்காரர் வந்திருக்கிறார் என்று நினைத்தார்கள். கண்ணியமானவர்களே, பிச்சைக்காரர் அல்ல, அவர் எகிப்துக்கே அரசராக போனவர். இன்று வரைக்கும் அவர்களுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் இமாம் இஷாஃபி என்ற பெயரில் மக்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. தகப்பனை சந்திப்பதற்காக குழந்தைகள் செல்வது போல ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் அவர்களுக்கு சலாம் சொல்வதற்காக வேண்டி எத்தனையோ மனிதர்கள் வந்து வந்து அவர்களுக்காக வேண்டி துவா செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான், இது சோதனைக்கும் சாதனைக்கும் உரிய வாழ்க்கை. கஷ்டங்களை சுமந்து கொண்டு, சோதனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு நாங்கள் தயாரிப்புகளை சரியாக செய்தால் சாதனைகளை படைக்கலாம். கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய கடைசி நாள் இன்ஷா அல்லாஹ் சந்தோஷத்துக்குரிய நாளாக அமைய போகிறது. நம்முடைய கடைசி நாள் உண்மையிலேயே நமக்கு ஈதாக, நமக்கு பெருநாளாக அமைய போகிறது. அப்படிப்பட்ட பெருநாளை நாம் முன்னோக்குகிறோம், அதற்கான தயாரிப்புகளை நாம் இப்பொழுதிருந்தே செய்து கொள்வோம். எத்தனையோ பேர்கள் மௌத்தாகிறார்கள், உண்மையில் அவர்களுடைய மரணங்களை பார்த்தால் பொறாமைப்பட நினைக்கிறது, இவர்கள் இந்த மாதத்திலே மரணம் அடைவார்கள் என்று இவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்ததை போல அவர்களுடைய செயல்பாடுகளும் பேச்சுகளும் அமைந்ததே என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா அவருடைய நல்லடியார்களுக்கு அப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார். சையதுனா உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது, ஹலீஃபாவாக இருக்கிற காலம், எதிரிகளால் வீடு முற்றுகையிடப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு பல வகையிலும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடும் கொடுக்கல, தண்ணீரும் கொடுக்கல, பயங்கரமான பசியில இருக்கிறார்கள். கடைசி தினம் ஏதோ இரவு நினைக்கிறார்கள், இன்று நோன்பு பிடிப்போம். நோன்பு வைக்கிறார்கள். அந்த நோன்பு வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தூக்கம் வருகிறது. தூக்கத்திலே கனவு காண்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உஸ்மான் நோன்பு துறக்கிறதுக்கு எங்களிடத்துல வந்துருங்க, அவங்களோட இஃப்தார் எங்களோட என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களை எவ்வளவு அழகான மௌத்து, மௌத்தாகுவதற்கு முன்னாலே அவர்களுக்கு தெரியும், இன்று மகரிப் ஆகுவதற்கு முன்னால் நான் இங்கிருந்து போய்விடுவேன். எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்திருப்பார்கள் கண்ணியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நாம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், நாம் விழித்திருந்தாலும் தூங்கியிருந்தாலும், நாம் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த இந்த உலகம் நம்மை, இந்த வினாடிகள் நம்மை தூக்கி சென்று கொண்டிருக்கிறது. வைதாமா ஹமல் தைலல் குபூரி ஜனாதன் ஃபஅலம் பிஅன்னக பஅதஹா மஹ்மூலு. மனிதனை எப்பொழுதாவது ஒரு ஜனாதாவை பார்த்தால், எப்பொழுதாவது ஒரு ஜனாதாவை நீங்கள் சுமந்து கொண்டு போனால், நினைத்துக் கொள்ளுங்கள், அடுத்து சுமக்கப்படுகிறது உங்களுடைய ஜனாதா தான். எத்தனையோ பேர்கள் பல ஆண்டுகளுக்கு திட்டமிடுகிறார்கள், எத்தனையோ பெரும் பெரும் திட்டங்கள், வீடு கட்டுகிறார்கள், பல வருஷங்கள் எந்த விதமான டேமேஜ்களும் வரக்கூடாது என்று அவர்கள் மிக உறுதியாக கட்டுகிறார்கள், எத்தனையோ பெரும் பெரும் திட்டங்களை போடுகிறார்கள் கண்ணியமானவர்களே. ஆனால் அவர்களுடைய கபர்கள், அவர்களுடைய கபன் துணிகள் கடைக்கு வந்து சேர்ந்து விட்டது, அவர்களுக்கு தெரியாது. அந்த ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டப்பட்டு அவருடைய பகுதி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இவர் 100 வருஷத்துக்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர்கள் பெரும் பெரும் திருமணங்களுக்காக வேண்டியும், பல நிகழ்வுகளுக்காக வேண்டியும் தயாராக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கபர்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு அதை பற்றிய உணர்வு இல்லை, அதை பற்றி அவர்கள் நினைத்து பார்ப்பதும் இல்லை. கண்ணியமானவர்களே, நமக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எப்பொழுதும் அதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்வோம், எந்த நேரத்திலும் அதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்வோம். இரவு காலங்கள் வந்துவிட்டால் சஹாபாக்கள் அவர்கள் மௌத்தை நினைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தனிமையில் உட்கார்ந்து கொள்வார்கள், உட்கார்ந்து கொண்டு முராகபத்துல் மௌத் செய்வார்கள். முராகபத்துல் மௌத் என்று சொல்வது தனிமையிலே உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கிறது, நான் இப்பொழுது மரணம் அடைந்து விட்டேன், எனக்கு கஃபன் செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னை குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய ஜனாசா படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் எல்லாம் என்னை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுது என்னுடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு கபருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுது என்னுடைய ஜனாசா கபரிலே வைக்கப்படுகிறது. இப்படியாக தனக்கு வர இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும், ஒவ்வொரு கட்டங்களையும் அவர் மனசுக்குள்ளே ஒரு தடவை நினைத்து பார்ப்பதை சொல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த முராக்கபாவை நீங்கள் செய்யுங்கள். குறிப்பிட்ட ஒரு நேரத்திலே அமர்ந்து கொண்டு நீங்கள் அதை ஞாபகத்திலே எடுத்து பாருங்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குன்துனஹைதுகும் அன் ஜியாரத்தில் குபூர் அலா ஃஸூரூஹா. ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு ஜியாரத், கபர்களை ஜியாரத் செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் சொல்கிறேன், கபர்களை போய் ஜியாரத் செய்யுங்கள். மக்பராக்கள் நிறைய இருக்கின்றன ஊர்களிலே, அந்த ஊர்களுக்கு போய் அவர்களை நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள், அவர்களுக்காக நீங்கள் சலாம் சொல்லுங்கள். ஃபைன்னஹா துதக்கிருல் ஆகிரா சொன்னார்கள், கபர்களை ஜியாரத் செய்வது ஆகிரத்தை நினைவுபடுத்துகிறது. உங்களுடைய நிகழ்வுகளை, உங்களுக்கு நடக்க இருக்கிற நிகழ்வுகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். மக்பராவுக்கு போய் அங்கே படுத்திருக்கிறவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் எங்களை போல பெரும் பெரும் திட்டங்களை சுமந்திருந்தவர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள். அவர்களுடைய முடிவு இதுதான். அங்கே போய் அதை யோசித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே. இப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய பஜார்ல இருந்தாலும், எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் இருந்தாலும், பாதையிலே இருந்தாலும், நமக்கு முன்னால இருக்கணும், நான் போய்கொண்டிருக்கிறேன், நான் ஒரு பிரயாணியாக இருக்கிறேன், என்னுடைய பயணம் எப்பொழுது முடிவடையும் என்பது எனக்கு தெரியாது, நான் தயாரான நிலையிலே இருக்க வேண்டும். ஒரு சஹாபி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்ன சொல்லித்தாங்க, அதை செய்யணும். நான் சொன்னார்கள், அந்த மௌத் வலிசானுக்கு ரத்துபம் இருக்கிறில்லா, உங்களுக்கு மௌத்து வரும் பொழுது உங்களுடைய நாவு விக்ரி செய்து 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 உங்களுடைய நாவு நனைந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, கடைசி நேரம் என்பது இது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இருக்கிற நேரம் அல்ல. கடைசி நேரத்திலே திக்ர் வர வேண்டும் என்றிருந்தால் நம் வாழ்க்கையிலே அதை நம்முடைய நாவுகளுக்கும் உள்ளத்துக்கும் பழக்க வேண்டும். எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வோம். அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். தனிமையில் இருக்கும் பொழுதெல்லாம் நாம் அல்லாஹ்வுடன் பேசுவோம். யா அல்லாஹ், நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன், எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ தந்திருக்கிறாய். தனிமையில் ஒரு நண்பனுடன் பேசுவது போல அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, அதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஹாஜிகள் எல்லாம் இப்பொழுது பைத்துல்லாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நாம் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த கட்டத்தை, நம்முடைய பயணத்தை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய அமல்களில் அங்கே செல்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா சில அமல்களை வைத்திருக்கிறான். ஹஜ்ஜுக்காக வேண்டி பைத்துல்லாவுக்கு போகாதவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய மாதம் அந்த மாதத்திலே சில விசேஷமான அமல்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இன்னும் 5-6 நாட்களில் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஆரம்பமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் பிறை 1 திருநாள் தினம் வரும் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் மறந்துவிடக் கூடாது. இது நாம் இப்பொழுது கழித்துக் கொண்டிருக்கிற இந்த சாதாரணமான நாட்களை போல சாதாரணமான நாட்கள் அல்ல. அல்லாஹு தஆலா வல் ஃபஜ்ரி வல் லயாலின் அஷர், அந்த 10 இரவுகள் மீது சத்தியம் செய்திருக்கிறார். அல்லாஹு தஆலா ஒரு பொருளில் சத்தியம் செய்வதாக இருந்தால், ஒரு வஸ்துவில் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்வதாக இருந்தால், அதனுடைய மகத்துவத்தை காட்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த 10 இரவுகள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருக்கிறான். உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த 10 இரவுகளும் மகத்தான இரவுகள். அந்த 10 பகல்களும் மிக சிறப்புள்ள பகல்கள். அல்லாஹு தஆலா அந்த 10 இரவுகளிலும் 10 பகல் காலங்களிலும் எங்களுக்கு அமல்களை கூட்டிக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதுதான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, எதிர்வரக்கூடிய புதன் அல்லது வியாழன் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது நாள் ஆரம்பமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் நமக்குள்ளே ஒரு முடிவை எடுத்துக்கொள்வோம். அந்த 10 இரவுகளிலும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருக்கிறான் என்றால் அந்த 10 இரவுகளும் சாதாரணமான இரவுகள் அல்ல. ஆகவே அந்த இரவுகளை நான் இபாதத்துகளை கொண்டு ஹயாத்தாக்க வேண்டும். அந்த இரவுகளில் எனக்கு தஹஜ்ஜு தொழுகையை தவறிவிடக் கூடாது. ஒவ்வொருவரும் இன்றிலிருந்தே அதற்கான ஆயத்தம் பலரிடமும் கேட்போம். எப்பொழுது துல்ஹிஜ்ஜா ஆரம்பமாகிறது, வீடுகளிலே போய் எங்களுடைய மனைவி மக்களுக்கும் சொல்லுவோம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வருகிறது, அதற்கு முன்னால் நம்முடைய எல்லா வேலைகளையும் முடிச்சு கொள்வோம், அந்த காலத்துல நாங்க அமல் செய்ய வேணும், அந்த காலத்துல நாங்க குர்ஆனும் திக்ரும் செய்ய வேணும். கண்ணியமானவர்களே, இந்த பெருமதியான காலங்கள் நம்மை விட்டும் கழிந்து போய்விட்டால் திரும்ப ஒரு தடவை நமக்கு வரும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. சில பேரை கடைசி துல்ஹிஜ்ஜாவாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில. உதுஹையாவுடைய கடமை நமக்கு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, உதுஹையாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். மன் வஜத ஸஅதன் வலம் யுதஹி ஃலா யக்ரபன் முஸல்லானா சொன்னார்கள். வசதி இருந்தும் யார் உதுஹையாவுக்கான ஏற்பாடுகளை செய்யவில்லையோ அவர்கள் எங்களுடைய முசல்லாவுக்கு பெருநாள் தொழ வரவானம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கிற காரணத்தினால்தான் உலகத்திலே பெரும்பான்மையான உலமாக்கள், ஹனஃபி மதுஹபுகளுடைய உலமாக்கள் எல்லாம் உதுஹையா வசதி உள்ளவர்கள் கொடுக்கிறது வாஜிப் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடையவும் இன்னும் சில உலமாக்களுடையவும் கருத்து, இது வாஜிப் இல்ல, இது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் மிக வலியுறுத்தப்பட்ட சுன்னத். யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்கள் இதை விட்டுவிடக் கூடாது. ஒரு ஆடு முழுமையாக கொடுக்க முடியுமானவர்கள் ஆடு கொடுக்கலாம், அல்லது அவ்வளவு கொடுக்க முடியாது, ஒரு மாட்டில் பங்கு சேர முடியும் என்றிருந்தால் 7 பேர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம். கண்ணியமானவர்களை, இப்பொழுதிருந்தே நாங்கள் திட்டமிடுவோம். ஒரு 5000-10000 ரூபாய் ஒதுக்குவது என்று சொல்வது, ஒரு பங்குக்காக ஒரு 10000 ரூபாவை ஒதுக்குவது என்று சொல்வது ஒரு பெரிய காரியம் அல்ல. அதனால் கிடைக்கக்கூடிய லாபம் இருக்கிறது, இது சாதாரணமானதல்ல. பெருநாள் தினத்தில மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்திலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல் இருக்கும் என்றிருந்தால் அது உதுஹையாவுடைய அமல் தான். நீங்க குர்ஆன் கொடுங்க, அதை விடவும் விருப்பமான அமல் அல்லாஹ்வுக்கு அந்த நாளில் எதுவுமே கிடையாது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் சொல்கிறார்கள்,
நாங்கள் நபி அவர்களுடைய காலத்தில் உதுகியாவை பல நாட்களுக்கு முன்னாலே ஆடுகளை வாங்கி ஒட்டகங்களை வாங்கி நாங்கள் சாப்பாடு கொடுத்து கொடுத்து நல்லா கொழுக்க வைப்போம். வகானல் முஸ்லிமூன யுஸம்மினூன், அந்த காலத்துல எல்லா முஸ்லிம்களும் அப்படிதான் செய்து வந்தார்கள். அவ்வளவு அருமையாக அவ்வளவு ஆசையுடன் அந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவருடைய சிந்தனையிலும் இது இருக்க வேணும். ஒன்று, நாங்கள் உதவியா கொடுக்க வேணும். அடுத்ததாக எங்களுடைய நாட்டுடைய நிலைமைகளை பொறுத்தவரையில் கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மால எதுவுமே செய்ய முடியாது என்றாலும் துஆவுடைய சக்தி நமக்கு இருக்கிறது. எப்பொழுதும் நாங்கள் நாட்டுக்காகவும் முஸ்லிம்களுக்காகவும் இஸ்லாத்துடைய எதிர்காலத்துடைய பாதுகாப்புக்காகவும் நாங்கள் துணிந்து செயல்படக்கூடியவர்களாகவும் எப்பொழுதும் உள்ளத்தால் துஆ செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்திலே நல்ல தலைவர்களை கேளுங்கள், நாட்டுடைய நலவுகளை கேளுங்கள், முஸ்லிம்களுடைய நிலைகள் சீராக வேண்டும் என்பதை ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரங்களிலும் ஒவ்வொரு நாளும் இரவில் நாங்கள் எழும்பி முஸ்லிம்களுக்காக தீனுக்காக நாங்கள் அழுவோம். தனக்காக அழுகிறவர்கள் உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். உம்மத்துக்காக அழக்கூடியவர்கள் தேவை. அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நம்முடைய பள்ளிவாசலும் அரசியலாகிவிட்டது, நம்முடைய அதானும் அரசியலாகிவிட்டது, நம்முடைய ஹஜ்ஜையும் அரசியலாக ஆக்கிவிட்டார்கள். நம்முடைய உதுகியாவையும் அரசியலாக்குவதற்கான எத்தனையோ முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, உலகத்துல யாரெல்லாம் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எங்களால் என்ன செய்யலாம்? இந்த உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்துல எப்பொழுதும் ஒவ்வொரு முஸ்லிமும் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த துஆவுடைய வலிமையை நாங்கள் இப்பொழுதிலிருந்தே ஏற்படுத்திக் கொள்வோம். யா அல்லாஹ், எங்களுக்கு எதிராக சதி செய்வதற்கு யாருக்குமே துணிவு வரக்கூடாது. இந்த கால இந்த உம்மத்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே நாங்கள் இத்தனை வருஷங்கள் வாழ்கிறோம். நாங்கள் இங்கே சலுகைகளை பெற்று வாழவில்லை, நாங்கள் உரிமையுடன் வாழ்கிறோம். நம்முடைய உரிமைகள் சலுகைகளாக மாற்றப்படுகிற காட்சியை நாங்கள் அன்றாடம் பார்த்து வருகிறோம். கண்ணியமானவர்களே, நாங்கள் மிக நீண்ட தூரம் யோசிக்க வேண்டியவர்கள். யோசித்து யோசித்து நாங்கள் திட்டமிட்டு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் முன்னெடுத்து செல்ல வேண்டியவர்கள். ஏதோ நாங்கள் எங்களுடைய நாட்களை மறவியில் கழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை தொடரக்கூடாது. ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். யா அல்லாஹ், எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களுடைய துணிவை எடுத்து விடுவாயாக, அவர்களுடைய உள்ளத்திலே பயத்தை போட்டு விடுவாயாக. அவர்களுக்கு ஹிதாயத் இருந்தால் ஹிதாயத்தை கொடுத்து விடு, ஹிதாயத் இல்லை என்று உன்னுடைய முடிவாக இருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய அழிவை உம்மத்துக்கு பாடமாக ஆக்கி விடுவாயாக. ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம், துஆ கேட்போம். கண்ணியமானவர்களே, யார் யாரெல்லாம் உதுஹையாவுக்காக வேண்டி நியத்து வைக்கிறோமோ, துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது நாளில் இருந்து அவர்கள் நகங்களை வெட்டுவதையும் முடிகளை ஆட்டுவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அதையும் கருத்தில் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய மஃபிரத்துக்குரியவர்களாக ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.